சுவாமிகள் ஒரு வாட்டி வால்மீகி ராமாயணம் பிரவச்சனம் பண்ணிட்டு மேடையிலேருந்து இறங்குறார். அப்போ அவருக்கு 30 வயசு. அன்னைக்கு வால்மீகி ராமாயணத்தில் விபீஷண சரணாகதி சொல்லிட்டு பூர்த்தி பண்ணியிருக்கார். கீழே வந்தோடனே விகடம் ராமசுவாமியர்னு சதாவதானி. அவர் வந்து, குழந்தை ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, நீ விபீஷணன் ஆகாஷில் போனான்னு சொல்லும்போது நீ ஆகாஷில் போய்ட்ற அப்படி பாவத்தோடு சொல்கிற, சேத்தில் விழுந்துடாதே ஜாகிரதையாரு அப்படின்னாராம். சுவாமிகள் சொன்னாராம், சூக்ஷ்மேபி துர்கமதரேபி குரு பிரசாத சாஹாயகேன விசரன் அபவர்க்க மார்க்கே சம்சார பங்கனிச்சயே நபதத்யமூம்தே காமாட்சி காட்டமவலம்பிய கட்டாட்சேஷ்டிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இது சொன்னாராம். இதோட அர்த்தம் என்னென்னா, மோட்ச மார்க்கம் அபவர்க்க மார்க்கம் ரொம்ப சூக்ஷ்மமானது, எல்லாராலும் போக முடியாது. சூக்ஷ்மேபி துர்கமதரேபி குரு பிரசாத சகாயக்கேன, குரு காமிச்சு கொடுத்த தெளிவினால நான் அந்த பாதையில் போயின்ட்டுருக்கேன். சம்சார பங்கனிச்சே, சம்சாரங்கிற சேத்துல வழுக்கி விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஹே காமாட்சி உன்னுடைய கட்டாட்சங்கிற ஊன்றுகோலை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். இதை அவ்வளோ பொருத்தமாக சொன்னோன்னே சுவாமிகள் சொன்னார், எனக்கு 30 வயசில் நான் 5 அடி ஒல்லியாக இருப்பேன், அவர் 6 அடிக்கு மேலே நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார், ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி என்னை தூக்கிட்டார், அவ்வளோ ஆனந்தப்பட்டார், அவரும் காமாட்சி பக்தர். அதனால் இந்த ஸ்லோகத்தை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணார். நீ உன்னை பற்றி கவலை இல்லை, காமாட்சி உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை சுவாமிகள் லைஃப்பில் அந்த சம்சார பங்கத்தில் விழாமல் அவர் அந்த 30 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் அவரும் கிரகஸ்தர் தான், குழந்தைகள்லாம் இருந்தா எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், துணி வாங்கி தரணும், படிக்க வைக்கணும், வைத்திய செலவு. ஆனால் மகாபிரிவாளும் சிவன் சாரும் அவர் வைகுண்டம் போனார், அவருக்கு விமானம் வரும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி அந்த மோட்ச மார்க்கத்தில் போகும்போது எப்படி ஜாகிரதையாக இருந்தார் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அவர் அதுக்கான சில கொள்கைகள் வச்சுருந்தார். இந்த பண விஷயத்தில் நப்பாசை வராமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து யார் எந்த பணம் கொடுத்தாலும் கிரகஸ்தருங்கிறதுனால பணம் வாங்கிப்பார், ஆனால் இன்ன கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ண மாட்டார். தான் பண்ணுற பிரவச்சனத்துக்கோ அவருடைய பாராயணத்துக்கோ ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணல. அதனால் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார், பணக்காராலும் சரி ஏழைகளும் சரி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அந்த குணம் ரொம்ப ஏழைகளுக்கு எளியவராக திருவள்ளிக்கணில் இருந்தார் உண்டு கொடுத்ததில், அது எல்லாருக்கும் ரொம்ப லாபமாக இருந்தது சாதுக்களுக்கெல்லாம். அவர் ஒரு தடவை ஒரு ஆற்றுக்கு போய் ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் 1 வருஷம் தினமும் வால்மீகி ராமாயணத்தை ஸ்லோகம் பை ஸ்லோகம் படித்து அர்த்தம் சொல்லியிருக்கார். அதோட முடிவில் அவர் வந்து 200 ரூபா கவரில் வச்சு கொடுத்தாராம். சுவாமிகள் சொல்வார், அவர்கிட்ட பணம் இருந்தது, கொடுக்கக்கூடிய மனசு இருந்தது, ஆனால் எனக்கு பண தேவை இருக்குங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு. அதாவது 1 வருஷம் ஒரு ஆற்றுக்கு போகும்போது ஒரு நாள் கூட தன்னுடைய பண தேவை இருக்குங்கிற அந்த குறையோ அந்த கஷ்டமோ அவர் முகத்துலேயும் தெரியல, அவர் வார்த்தைகள்லாம் வரலன்னு அர்த்தம். இப்படி அந்த பணத்தில் பற்று இல்லாமல் இருந்தார். இது நமக்கு இன்றைக்கி இது கிடைக்கணும்னு இருக்குது அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், கொஞ்சம் கூட அதை பற்றி கவலையும் படாமல் இருந்தார். அப்படி பணத்தில் ஒரு பற்றின்மை. புகழ் வந்தது, ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய பிரவச்சனத்தை கேட்குறது அப்படின்னு வந்தபோது அவர் அதில் சில கொள்கைகள் வச்சுருந்தார். பொதுவாக இந்த சபா செக்ரட்டரி அந்த மாதிரி இந்த மிடில் மென் தான் அவளுக்கு பணம் சேர்ப்பிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நடுவில் எடுத்துட்டு கொஞ்சம் சிரமப்படுத்துவா. சுவாமிகள் சில கொள்கைகள் வச்சுருந்தார், நான் இங்கே மேடையில் உட்காந்து இந்த வியாசப்பீட்டம் இதில் உட்காந்துட்டு நான் பிரவச்சனம் பண்ணோன்னா என் முன்னாடி சேரில் காலை போட்டு உட்காரப்படாது, முன்னாடி தரையில் தான் உட்காரணும், என் வயசானவா பின்னாடி சேர் வேண்டாம் போட்டு உட்காந்துக்கிட்டோம். நான் பிரவச்சனம் பண்ணும்போது ஆஞ்சநேயர் தான் பிரசிடெண்ட், வேறு யாரும் ப்ரிசைட்லாம் பண்ணக்கூடாது. அது என்னென்ன ப்ரிசைட் பண்ணுறதுன்னா முன்னாடி பின்னாடி நரஸ்துதியாக இருக்கும், சுவாமிகள் அதை ரசிக்கவே மாட்டார், அவருடைய பிரவச்சனத்தில் ஒரு நரஸ்துதியும் வராது. அதனால் இந்த பகவானுடைய கதையை சொல்கிறதுங்கிறது ஆத்மலாபத்துக்காக அப்படின்னு வச்சுருந்தார். அதனால் யாரும் நடுவில் பேசப்படாது, டொனேஷன் கேட்கப்படாது, இப்படியெல்லாம் அவர் சட்டம் வச்சுருந்ததுனால அந்த சபா செக்ரட்டரிலாம் விட்டாபர். அப்புறம் காலமும் மாறி போச்சு, டிவிலாம் வந்துடுது. அதனால் அவர் சில குடும்பங்களில் அவர்கிட்ட பக்தியாக இருக்கிறவா கூப்பிட்டு அங்கே மட்டும் போய் பிரோச்சனம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது வச்சுருந்தார். அது மாதிரி பணத்துலேயும் புகழ்லையும் பற்றில் அதில் விலகிட்டார். ஆனால் ஒரு பழகும்போது நம்மளை ஒரு கௌரவமாக நடத்தணும் அப்படிங்கிற அந்த அதையும் அவர் எதிர்பார்க்கல. அவர் நான் பார்த்துருக்கேன், அங்கே உட்காந்துருக்கும் போது டாக்டர் மணி அடித்தா பேஷண்ட் வர மாதிரி யாராக வருவா, அவள் கஷ்டத்தை சொல்வா, சுவாமிகள் ஆறுதல் சொல்வார், ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுப்பார், அவள் போனா விட்டு வேறு யாராவது ஒருத்தர் வருவா, அதாவது அங்கே கூட்டமே சேராது. அப்படி யாரோ பாக்கியவான்கள் வருவா, அவள் க்ஷேமடைவா, அந்த அவளுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆனதும் அவள் கோரின வரங்களை அடைஞ்சதும் நான் கண் கூட பார்த்துருக்கேன். அப்படி சுவாமிகளுக்கு அனுகிற சக்தி இருந்தது. ஆனால் அவர் அதை ஒத்துக்க மாட்டார். அவர் பகவான் கருணாமூர்த்தி, அவள் புண்ணியம் இருக்குது, அதனால் புண்ணியம் இருந்தால் நான் சொன்னதை பண்ணுவாள், பண்ணால் அவளுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாத தவிர தன்னால் அந்த நன்மை விளைஞ்சதுன்னு நினைக்கவே மாட்டார், சொல்லவே மாட்டார். ஏ வரவாள்லாம் வந்து மற்ற சாமியாரெல்லாம் பற்றி வட்டம் சொல்லுவாள், அப்படி கோயில் கட்டினார், இப்படி ஹோமம் பண்ணார், அப்படி யாகம் பண்ணார், அதெல்லாம் சொல்லுவாள். அவர் சுவாமிகள் வந்து அதுக்கு ஒன்றும் பதில் பேசமிட்டார். அதெல்லாம் காட்டிலும் இது உயர்ந்த விஷயம், ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மஹா அதிகத்துவமதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பேருக்கு சொல்லாத தவிர அவளுக்கு அந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டார். ஆஹாஹா நல்ல காரியம்னு சொல்லிடுவார். ஆனால் ஒரு கஷ்டம்னா அந்த சாமியார்கிட்ட போக முடியாது, ஏன்னா அவள் கியாதி லாப பூஜையில் இருக்கா, அதனால் அவள் இவர்கிட்ட தான் வருவாள். இவர்கிட்ட வந்தோடனே இவர் ஆறுதல் சொல்வார். அந்த மாதிரி எங்கே சாந்தி கிடைக்கிறதுன்னா சுவாமிகள்ட்ட தான் கிடைச்சிட்டு இருந்தது. அவர் அதை சுவாமிகள் அதை சூக்ஷமாக சொல்வார். சீதாதேவி ஹனுமாரை பார்த்தோன்னே சொல்கிறா, அன்னைக்கு ராவணன் சன்னியாசியாட்டம் வந்தான், ஆனால் என் மனசு நடுங்கித்து, இன்னைக்கு நீ குரங்கு மானரத்தை தரிசனம் பண்ணால் அது துஷ்டகுணம் அப்படின்னு நான் கவலைப்படுறேன், ஆனால் உன் மனசை பார்த்தோன்னே உன்னை பார்த்தோன்னே என் மனசில் அவ்வளோ ஒரு சாந்தியும் ஒரு உல்லாசம் ஏற்படுறது, அதனால் நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி சுவாமிகள் வந்து அவாவா பழகி அவளுக்கு இது சத் சங்கம், இதனால் மனசு அடங்கிறது, இதனால் நமக்கு சாந்தி கிடைக்கிறதுன்னு அவா ஃபீல் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுருவார். தான் கிளாரிஃபை பண்ண மாட்டார். அதே மாதிரி தன்னுடைய பழக்க வழக்கங்கள், தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் மாற்றிக்க மாட்டார். அவள் வந்து பெண்கள் வேதம் படிக்கிறது அப்படின்லாம் தான் சொன்னான்னா அவர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அந்த தன் அவ திருப்திக்காக தன்னுடைய கொள்கைகள்லாம் மாற்றிக்க மாட்டார். நான் அவர்கிட்ட எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்கோ, ஜப மாலை கொடுங்கோலாம் கேட்டிருக்கேன், அவர் அதெல்லாம் ஒன்றும் லாய்க்கு இல்லை, நீ இந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டார். என்னை ஏதாவது அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும் குருன்னு அப்படின்லாம் அவர் நினைக்கவே மாட்டார். அந்த மாதிரி அதுக்கு அது அதுக்கே ஜோக்காவுன்னு சொல்வார். இந்த விபீஷணன் அவனுடைய நாலு மந்திரிகள் ராமர் லக்ஷ்மணர் இவா ஏழு பேர் இந்த வானர படையில், இந்த ராமருடைய படையில் மனுஷா, பாக்கி எல்லாரும் வானர்கள். யுத்தத்துக்கு முன்னாடி ராமர் சொல்வார், வானராயவ நச்சினம், நீங்கள்லாம் வானராளாவே இருங்கோ, நீங்கள் உருவம்லாம் மாற்றிக்க வேண்டாம், இதுவே நமக்கு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி சுவாமிகள், இதுதான் நமக்கு என்னோட அடையாளம், நான் இருக்க மாதிரி நான் இருப்பேன், என்னால் பந்தாலாம் பண்ண முடியாது, அவா திருப்திக்கு பேச முடியாது, அவளுக்கு பிடிச்சா கூப்பிட்டோம், ரசிக்கலைன்னா ஏழு நாள் என்னைக்கிடான்னு பார்த்துட்டு போகிறா, அது அடுத்த வாட்டி கூட மாட்டா அப்படின்னு சொல்வார். இப்போ ஏற்பட்ட ஒரு புத்தி அந்த பகவானுடைய பாதத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு, இந்த புத்தி வந்து அவருக்கு அதுவும் பகவான் தான் கொடுத்தார். அது எப்படிங்கிறது அடுத்து சொல்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.